கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகள் யாவரும் நீங்க ஹால்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே நம்முடைய சபையாராக நாம் தீர்மானித்திருந்தபடி ஏதாவது ஒரு வால்யூமில் இருந்து நம்முடைய கொஸ்டின் அவர் மாறி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் செஞ்சிருந்தோம் சபையாராக. அந்த விதத்துல நம்ம தற்சமய, அதாவது இந்த காலத்துக்கே உரித்தான சில விஷயங்களை நம்ம தியானிக்கிறது அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னா, புது சிருஷ்டியினுடைய பக்கா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்து சகோதரர்கள் மத்தியில அது தெரிவித்திருப்பார்கள். அந்த விதத்துல சகோதர சகோதரிகள் அது அனைவரும் அது பங்கு பெற்று அது பயனடையும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ இது எல்லாரும் அங்க படிக்கணும், எல்லாரும் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு. இது யாரோ ஒருவர் இருவர் இல்ல ஒரு நாலஞ்சு பேர் அவங்க படிச்சுட்டு வருவாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அப்படி இருக்க வேண்டாம். இது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரே ஒரு வார்த்தை மாதிரி சொன்னாலும் போதும், அது நம்முடைய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பகுதியை கூட நீங்க மனசுல வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்முடைய எக்லீசியாக்கு இது ஒரு புது முறை தான். ஆனா இது அநேக எக்லீசியால அங்க செஞ்சுட்டு கூடிய ஒரு பகுதிகள். ஆனா தேவன் கிருபையில நமக்கும் அந்த ஒரு புது விதமான முயற்சிகளுக்கு கூட தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு மாபெரும் விசுவாசம் நமக்கு இருக்கு. தேவன் அவருடைய ஆவியை நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதி சகோதரர் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருப்பார். சகோதரர் பேஜ் நம்பர் வந்துட்டு 607 துவங்கி சில பகுதிகள் நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நம்ம நம்புறோம். அதில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா நம்ம தியானிக்கலாம். இதுக்கு ஆதார வசனம் நம்ம முதல்ல நம்ம படிச்சிடலாம். 1 Corinthians 5:7-8 முதல்ல நம்ம வாசிக்கலாம். 1 Corinthians 5:7-8
ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிவாய் சிதைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பக்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளித்தில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க
கடவோம். சில விஷயங்கள் நம்முடைய மனசுல நம்முடைய இருதயங்கள்ல நடைபெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள், அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நம்ம கிட்ட அவர் பகிர்ந்து கொள்வார். அப்படிங்கிறப்ப அதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பகுதியை நம்ம எடுத்து நம்ம தியானிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது பழைய காலங்கள்ல முற்காலங்கள்ல பெரேன் அந்த பட்டணத்தார் அங்க செய்திருந்தது போல நம்மளும் அதற்குரிய சில க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஏன்னா 6 volumes இருக்குன்னா 6 volumes அந்த பிரெயின் க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த க்வெஸ்சன் இருந்து நம்ம இன்னைக்கு சில பகுதிகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு சகோதர சகோதரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அவசியம் இருக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கு. ஏன்னா சகோதர சகோதரிகள் நீங்க அனைவரும் இது பக்காவினுடைய காலமா இருப்பதனால அனைவரும் அதற்குரிய ஒரு தியானத்துக்குள்ள இருந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சார், இப்ப நம்முடைய முதல் கேள்விக்குள்ளார நம்ம போயிடலாம். ஏன்னா இது வந்துட்டு அன்னைக்கு நம்முடைய மூத்த சகோதரர் அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறப்போ ஒரு பேரா படிச்சு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் ரைட் பண்ற மாதிரி நம்ம பண்ண போறது இல்ல. இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் கொஸ்டின் இருக்கும். அந்த பிரெயின் கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் எங்க இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோட் பண்ணிருப்பாங்க. பேஜ் நம்பர் இது, பேரா 1, பேரா 2 இல்ல ஒரு 10 lines, 12 lines அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம இது எல்லாத்துக்கிட்டையும் அந்த பிரெயின் கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு முறை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அடுத்த முறை நம்ம பேஜஸ் நம்ம சொல்லிடலாம், இந்த பேஜ்ல இருந்து ஒரு 10 பேஜ், ஒரு 12 பேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு அடுத்த முறை நம்ம முயற்சிகள் எடுக்கலாம். இன்னைக்கு நம்முடைய முதல் நாள் நம்ம கடந்து போறப்போ அந்த முதல் கேள்வி சகோதரின் சகோதரிகள்கிட்ட மறுபடியும் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஒரு 45 மினிட்ஸ் பாக்கலாம், 12 மணி வரைக்கும் பாக்கலாம், ஆனா இதுல எவ்வளவு கொஸ்டின் நம்மளால பார்க்க முடியுமோ பாக்கலாம். ஏறக்குறைய ஒரு 36-38 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சாப்டருக்கு மாத்திரம். ஆனா இதுல நம்ம ஒரு 5 கொஸ்டின் பாக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு 12 மணி வரைக்கும் பாக்கலாம். சகோதர சகோதரிகள் அனைவரும் அது பேசுனா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தங்க படிச்சுக்கிட்டத அது சொல்லிட்டா ஒரே விஷயங்களா இருந்தா கூட பரவாயில்ல, தங்க படிச்சது என்ன அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நம்முடைய முதல் கேள்விக்கு நம்ம போலாம். பஸ்கா பண்டிகையின் துவக்கம் என்ன, அது எவ்வளவு காலம் நீடித்தது, அது எதை அடையாளப்படுத்துகிறது? மூணு கேள்விகள் இருக்கு. பஸ்கா பண்டிகையின் துவக்கம் என்ன, அது எவ்வளவு காலம் நீடித்தது, அது எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாம், யார் அதை முதல்ல நம்ம சொல்றதுக்கு முன்பு சகோதரர்கள் அனைவரும் அது கவனிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு எல்லாருடைய கருத்துக்கள் அப்படின்னா அந்த புக்ல இருந்துதான் வெளிவருது, அவங்களுடைய ஓன் கருத்துக்கள் இல்ல. சோ அதை நீங்க கவனிக்கலாம். நம்ம
வருடத்தின் முதலாவது மாதத்துல வந்து அது அனுசரிக்கப்பட்டது. 7 நாட்கள் வந்து அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளா இருந்தாங்க. அவங்க அந்த தேசத்திலிருந்து தேவன் அவர்களை அற்புதவிதமா மீட்டு கொண்டு வர்றதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருந்தது.
இப்போ அதாவது துவக்கம்ங்கறத பத்தி கேள்வி கேட்டிருந்தீங்க. துவக்கம்ங்கறது வந்து அவங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது தேவன் கொடுத்த அந்த நியமம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, வனாந்தரத்திலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. துவக்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு,
எகிப்துல ஆரம்பிச்சிருக்காங்க. துவக்கம் வந்திருக்கு. வேற ஏதாவது கருத்துக்கள்? மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்றதால, பஸ்கா பண்டிகையின் துவக்கம் என்ன, அது எவ்வளவு காலம் நீடித்தது, அது எதை அடையாளப்படுத்துகிறது? கொஞ்சம் மைக் கொஞ்சம் அப்படியே
பஸ்கா பண்டிகையின் துவக்கம் என்பது முதன் முதலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு பாவத்திலிருந்து நிவாரணம், அதாவது சங்கரிக்கப்படுகிற அந்த காரியத்திலிருந்து எகிப்து ஜனங்களை முதற் பெயரானவர்களை முழுமையாக விடுவிக்கணும். அந்த காரணத்துல தேவன் ஃபர்ஸ்ட் எகிப்துல பஸ்கா பண்டிகையை துவக்கினார். அதிலிருந்து கர்த்தருடைய ராப்போஜனம் வரைக்கும் அது நீடித்தது. அது வந்து உலகத்திலிருந்து வெளிப்பட்ட விடுதலையே வந்து குறிக்குது. எகிப்து ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி இன்று வரைக்கும் நம்ம கூட சபை கூட உலகத்திலிருந்து நம்ம வந்து விடுதலையாகிற அந்த காரியத்தை குறிக்கிற வண்ணம் தேவன் வந்து அதை அடையாளப்படுத்தி இன்று வரைக்கும் தங்களுடைய சந்ததியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்க சொன்னதை இன்னைக்கு நாமளும் பின்பற்றுகிற அளவுக்கு தேவன் வந்து அதை அனுசரித்து வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ராப்போஜனத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கர்த்தர் ஆரம்பித்த அந்த ஒரு பஸ்காவை நம்ம அனுசரிக்க திருப்பி
கொடுத்திருக்கோம்.
பஸ்காங்கிற பண்டிகையை எகிப்தியர் மேல மரணம் என்ற வாதியை உருவாக்கிச்சு. அந்த வாதியிலிருந்து முதற் பேரால் தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டது.
ஓகே, வேற எந்த விஷயங்களில் மறைஞ்சிருக்கும்? வேற எந்த விஷயங்கள் இல்ல மறைஞ்சிருக்கு.
பஸ்கா வந்து எயிட்டில் அடிமத்தனத்தில் 10வது வாதையா தேவன் கொடுக்கும்போது முதற்பேரானவர் தங்காரம் பண்ணுறது தூதன் வரும்போது அவளை காப்பாற்றி கொடுக்கப்பட்டது.
ஓகே.
அப்புறம் அவங்க வந்து அந்த பஸ்கா கொண்டாடி இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை வந்து நிலைக்கால செய்தனால முதற்பேரானவர் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் அந்த ஜீவத்திலிருந்து நிலையான பஸ்கா நம்ம இயேசு கிறிஸ்துவோட கிறிஸ்துவ வரைக்கும் நிலநாட்டா அனுசரிக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான ஆட்டுக்குட்டியான நிழலுக்கு அடையாளமா இருந்த இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் நிஜமான பஸ்கா ஒரு ஞாபகார்த்தமாக இங்கே அனுசரிக்கப்படுகிறது. இந்த பஸ்கா வந்து எகிப்தியரிலிருந்து யூதர்கள் அடிமத்திலிருந்து மீண்டும் செங்கடலை கடந்து பார்வோன் சேனைகள் அழிக்கப்பட்டு சாத்தான கிளம்பின பார்வோன் சேனைகள் அழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது செங்கடல் கடந்தது இவை ஞாபகப்படுத்தி.
ஓகே.
முக்கியமான ஒரு மறைப்பொருள் வந்து பஸ்கா அப்படின்னாலே பாவத்திலிருந்து விடுதலை, கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம். இன்றைக்கு நம்ம கடைபிடிச்சு வரோம். பெயர் சபையில வந்து நாள்தோறும் தினந்தோறும் அது அறிவிருக்கத்தக்க வேணமோ அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாம அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது வருடம் தோறும் அப்படிங்கிற ஒரு நியமனம் வந்து நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சுதான் கத்துக்கொண்டோம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அதை அனுசரிக்கணும். அதுவும் வந்து ராப்போஜனம் சாயங்கால வேலையில அனுசரிக்கணும். அதையும் எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியா நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய சிந்தை எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா காத்துக்கொண்டு அதை அனுசரிக்கணும். அது முக்கியமா பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நாள். நம்ம செய்த அத்தனை பாவத்துக்கும் தேவன் வந்து கர்த்தர் குமாரன் மூலமா இவருடைய ரத்தத்தின் மூலமா விடுதலை ஆக்குகிற ஒரு நாள் அப்படிங்கறத வந்து ரொம்ப நம்மளுக்கு பிளஸிங்கா கொடுத்திருக்கிறாரு. இது பஸ்கால நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
நம்முடைய கேள்வியை நான் மறுபடியும் பதிவு பண்றதுக்கு விரும்புகிறேன். பஸ்கா பண்டிகையின் துவக்கம் என்ன? அது எவ்வளவு காலம் நீடித்தது? அது எதை அடையாளப்படுத்துகிறது? அவ்வளவுதான் நம்முடைய கேள்வி. சிம்பிளா துவக்கம் என்ன சொல்ற? What was the origin of the feast of the Passover? அதனுடைய துவக்கம் என்ன? துவக்கம் என்ன? இது எவ்வளவு காலங்கள் அங்க நீடித்தது? நான் சொல்றது இதெல்லாமே வந்துட்டு நீங்க என்ன சொல்றது கரெக்ட். எதுனா இது கர்த்தருடைய காலங்கள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மை. ஆனா அங்க நடந்துகிட்ட சம்பவங்கள் வால்யூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வால்யூமுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்னா பதில் வரணும். அப்ப அது என்னன்னா அந்த 15 தொகை தொகைக்கு 7 நாட்கள் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அனுசரிக்கப்படுது. சோ இதுதான் அதுக்கு ஏப்டான பதிலா என்னம்னா வால்யூம்ல இருந்து நம்ம பார்க்கணும். நம்முடைய காலங்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க ஆரம்பத்திலேயே என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா சொல்றது இல்ல. சோ இதெல்லாம் நம்மளுடைய காலங்கள் நடந்துட்டாலும் இதெல்லாம் இருக்கு. பட் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அதனுடைய துவக்கம் பத்தி நம்ம பார்க்கிறோம். அது துவக்கம், அது ஒவ்வொரு வருஷமும் முதலாவது மாதம், அந்த முதலாவது மாதம் நமக்கு தெரியும் ஆபீப் ஆர் நீசான். அந்த மாதத்தில் அது துவங்கப்பட்டு அது 7 நாள் என்ன பண்றாங்கன்னா அங்க கொண்டாடப்படுது. அதே சமயம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீண்டு வெளியே வரணும்னா இது கண்டிப்பா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அது அனுசரிக்க வேண்டியதாக அங்க இருக்குது. அதே சமயம் அவங்க ஜீவன் தப்பு வச்சுக்கணும், ஜீவன் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா இந்த சம்பவங்கள் ஈஜிப்ட்லயே என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கணும். ரெண்டாவது விஷயங்கள் நம்ம கவனிக்கிறது என்னன்னா அது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா விடுதலை அங்க செய்யும். இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா ஆன்டி டைப் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் என்ன பண்றோம்னா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்டி டைப்ல பதில் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது நமக்கு வேணும் இப்போ, ஏன்னா டைப் ஆன்டி டைப் நமக்கு தெரியும். பட் என்ன அந்த வால்யூம்ஸ்ல என்ன இருக்குதோ அந்த எழுத்துல என்ன இருக்குதோ அதுக்குரிய ஒரு வார்த்தைகள் மாத்திரம் நம்மளுக்கு எடுத்துக்கப்போம் சரிங்களா. அப்ப நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்த கேள்வியில அடுத்த கேள்வியில என்னாகுன்னா கண்டிப்பா அதற்கு பதில் அங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விதத்துல அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா வெளியே கூப்பிட்டு வந்திருக்கு. அதே சமயம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அந்த வாதைகள் விசேஷமா யாரு மேல வந்ததுன்னா அது முதற்பேரானவர்கள் மேலதான் அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாச்சு. இது ரொம்ப முக்கியம். அந்த முதற்பேரானவர்கள் அந்த பாதிப்புக்குள்ள அங்க போறாங்க. அதே சமயம் இப்படி போனதுனால அந்த ஒரு சுதந்திரத்துக்கு பங்காகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பான் அந்த ஒரு சுதந்திரத்துக்கு பங்காகக்கூடிய விஷயங்கள் கூட என்ன ஆகுதுன்னா அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு அங்க சொல்றாங்க. அதே போல அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்வது கூட அதுல என்ன இருக்குன்னா ஒரு விஷயங்கள் அங்க மறைஞ்சு இருக்கிறத நம்ம சம்பவங்கள்ல நம்ம பார்க்கணும். இன்னொரு பகுதியில் நம்ம அந்த ஒரு பகுதியில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன சொல்லிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா முதல் 17 லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அது துவக்கத்திலிருந்து அந்த ஒரு பேரா இருக்கு பாத்தீங்களா, பேஜ் நம்பர் இங்கிலீஷ்ல யாராவது ரெஃபர் பண்றது அப்படின்னா பேஜ் நம்பர் 457 முதல் 17 லைன். சோ இந்த விதம் தான் நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோம். பட் இந்த மெத்தட் நம்ம சொல்லாதனால நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம படிச்சுட்டு பொதுவா நம்ம சொல்றோம். ஆனா வரும் காலங்கள்ல அந்த ஒரு விஷயங்கள் கூட நம்ம தவிர்க்கலாம். நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான பகுதிகளை கூட நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்ப தமிழ்ல நீங்க பாக்குறப்போ எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 607 இருந்து 608 வரைக்கும். 608 126 லைன்ஸ். தமிழ்ல நீங்க பாக்குறப்போ பேஜ் நம்பர் 608 ஒன்னிலிருந்து 6 வசனம் வரைக்கும் அது என்ன கேட்டீங்கன்னா, அந்த 3 கேள்விகள், அதாவது முதல் கேள்வியில 3 கேள்விகள் இருக்கு. அந்த 3 கேள்விகளுடைய பதில் அங்க என்ன இருக்குன்னா, அங்க மறைஞ்சிருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம். மறுமையான சகோதரத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த கேள்விகள் மேல வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்றதுக்கு விருப்பம் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம்.
பஸ்கா கொண்டாடப்பட்ட காலப்பகுதியில் கேட்டீங்க, நிழலான பஸ்கா எதற்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். நிழலான பஸ்கா எதற்காக கொண்டாடப்பட்டது?
பிரெயின் கொஸ்டினுடைய மெத்தட் என்னன்னா, பிரெயின் கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணிருக்காரு பிரதர். அந்த காலங்களில் விரைவப்பட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணோம், பதில் கேட்டதுக்காக தான் அந்த வால்யூம்ஸ் லைன் பை லைனா படிக்கக்கூடிய விஷயங்கள். இது கொஸ்டின் அரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல. சோ சகோதரர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா நம்ம பதில் நம்ம சொல்லலாம். பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய அது என்னன்னா, விசேஷமாக முதற் பேரானவர்கள் அங்க தேசத்துல காக்கப்படணும் அப்படிங்கறத அதனுடைய முக்கியத்துவம் அதுல மறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது சொல்றதுக்கு விருப்பம் இருக்குங்களா? ரெண்டாவது கொஸ்டின் கடந்து போனாங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பாக்குறப்போ, Why is the new creation aesthetically interested in the natural Israel? பார்க்கணும். பேஜ் நம்பர் 457 அந்த 17th லைன் தொடங்கி எண்ட் ஆஃப் த பேரா வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் இதுக்கு ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இப்போ தமிழ்ல நம்ம பார்க்கிறப்போ பேஜ் நம்பர் 608 அந்த முதல் பகுதி அப்படின்னா, ஏற்கனவே 6 லைன் நம்ம என்ன பண்ணிட்டோம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, மாம்சீக இஸ்ரேலின் பஸ்காவில் புது சிருஷ்டிகள் விசேஷித்த ஆர்வம் காட்டுவதன் அர்த்தம் என்ன? இதுதான் இரண்டாவது கேள்வி. மறுபடியும் சொல்றோம், மாம்சீக இஸ்ரேலின் பஸ்காவில் புது சிருஷ்டிகள் விசேஷித்த ஆர்வம் காட்டுவதன் அர்த்தம் என்ன? அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம், என்ன பதில் சொல்லலாம்? மைக் நம்ம கொடுங்க. கொஸ்டின் மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம், மாம்சீக இஸ்ரேலின் பஸ்காவில் புது சிருஷ்டிகள் விசேஷித்த ஆர்வம் காட்டுவதன் அர்த்தம் என்ன? இப்பதான் நீங்க இதுக்குள்ள வரணும்னா முன்ன முதல் கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அப்ப இதுலதான் அதெல்லாம் வரும். அப்ப என்னன்னா, மாம்சீக இஸ்ரேலின் பஸ்காவில் புது சிருஷ்டிகள் விசேஷித்த ஆர்வம் காட்டுவதன் அர்த்தம் என்ன? இப்ப நீங்க இதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க சொல்லலாம்.
அந்த புது சிருஷ்டிகள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாம்சீக இஸ்ரேலர்களை வந்து நிழலாதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. கொண்டாடப்பட்ட அந்த பஸ்கா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில அதை நிழலா எடுத்து சுவிட்சுவலான மீனிங் நிறைய இருக்குங்கிறது. அது வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அவங்க பார்த்து அது ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க.
வேற ஏதாவது பகுதிகள்?
அது வந்து இஸ்ரேல் அவங்க அனுசரித்த பஸ்கா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அது ஒரு முன்மாதிரியா இருக்கு. அதுவும் இல்லாம அது வந்து நம்மளுடைய தெய்வீக திட்டத்தை வந்து அதுக்கு ஒரு நிழலா கூட இருக்கு.
அதாவது மாமிச இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய முதல் பெறாமர்களை காத்துக்கொள்வதற்காக அந்த பஸ்ஸை அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஆவிக்குள்ள இருக்கிற நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத அவங்க வந்து அது பஸ்ஸை அனுசரிக்கிறாங்க, ஆர்வம் காட்டு ஆர்வம் காட்டுறதாக இருக்கு.
வேற யாராவது
சொல்லுங்க. புது சிருஷ்டி தான் வந்து முதல் பேரா, நம்ம முதல் பேருக்காக தான் ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய முதல் பேர் நிறைவடைஞ்சாதான் முழு உலகத்திற்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. அதே மாதிரி எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த முதல் பேருக்காக தான் அந்த விழா புது பஸ்காவே கொண்டாடினாங்க, கொண்டாடினாலும் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தா யாரா இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. அப்ப எல்லாரும் காக்கப்பட்டாங்க, வீட்டுல இருந்த மற்ற ஜனங்களும் காக்கப்பட்டாங்க. அது போல நம்மளும் முதல் பேரா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட ஓட்டம் தெரியணும், நம்ம இந்த மற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க,
ஒட்டுமொத்த ஜனங்கள்.
அதுக்காக புது சிஸ்டம் வந்து அது ஆர்வமா இருக்கு, நம்ம நம்மளோட முதல் பேரை முடிவறி வைக்கணும்
அப்படின்னு. வேற ஏதாவது கத்துக்கிட்டோம் சொல்லுங்க.
தேவனுடைய திட்டத்துல வந்துங்க புது சிருஷ்டிகளுக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்திருக்காரு. என்ன விஷயம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல மாமிசிஸ்ரீகளுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து முன்மாதிரியாகவும் அது நலனாகவும் இருக்கிறனால அவங்க செஞ்ச காரியத்தை வந்து அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த புது சிருஷ்டிகள் நம்ம வந்து அத முக்கியமா அதை எடுத்துக்கிறோம், ஆர்வம் காட்டுறோம்.
நாம் கூட உலகத்தின் அடிமைதனத்துல இருக்கோம், எகிப்தாகி உலகத்துல.
ஓகே,
நாம் கூட மீட்கப்படணும் அப்படின்னா கிறிஸ்துவ பக்காவாகி கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற இந்த இது வந்து அதுல மறைந்திருக்கு. அதுக்காக தான் நாம் கூட கொண்டாடுறோம்,
அதுக்காக கூட முக்கியத்துவம் நம்ம
நம்ம கொடுக்கிறோம்.
ஓகே, அந்த மைக் பாத்தீங்கன்னா அது பேசுறவங்க கிட்டேயே தான் மறுபடியும் போகுது. உங்களுக்கு ஒருவேளை சதீஷ் பிரதர் அப்படி தராரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல.
பத்தால வந்து சிசிட்டியா நம்மளுக்கு ஒரு பாடம் இருக்கும் நினைச்சு நம்ம வந்து அதை வந்து ஆர்வம் காட்டுறோம்.
பிரதர் மறுபடியும்
நிலவான பத்தால வந்து சிசிட்டியா நம்மளுக்கு வந்து ஒரு பாடம் இருக்கும் அத்த வச்சிருப்பாங்க நினைச்சு அதை வந்து நம்ம ஆர்வம் காட்டுறோம்.
என்ன பாக்குறோம்னா நிழலாகிய அந்த ஒரு பத்தால இருந்து அது துவக்கம் முதல் அது எங்க முடியுதுன்னா எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதலாவது ஒரு கட்டளை அது எங்க முடங்க முடியுது அப்படின்னா உங்களுடைய கத்தராக இயேசுனுடைய முதல் வகையில. அப்ப அது நின்றுட்டோம் அங்க எப்படி நிழல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த முதற் பேரானவங்களுக்கு முதலாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை தொடர்ந்து மற்ற இஸ்ரேலர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறோம். அதே போல ஆன்டிகிரைஸ்ட் கூட நம்ம பார்க்கும்போது அது கர்த்தராக இயேசுனுடைய செகண்ட் கமிங் இருக்கிற நமக்கு அது ஏன் அனுசரிக்கிறோம்னா இந்த முகர் பலன்களாகிய அந்த சபை இன்னும் நிறைவடையாதனால கம்பல்சரி கர்த்தராக இயேசுனுடைய அந்த ஒரு அடையாளத்தை நம்ம செய்ய வேண்டும்னு அங்க இருக்குது. இதை நாம் செய்து அது தேர்ந்தெடுக்கப்படும் போது மற்ற உலகத்தின் ஜனங்களாகிய எல்லாருக்கும் அந்த மீட்பு, அந்த அடிமை தனமாகிய பாவம் மற்றும் மரணத்திலிருந்து உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கிடைக்கணும்னா அதற்கு கர்த்தர் ஒரு நியமனம் கொடுத்துட்டு போனார். அதாவது இதை ஒவ்வொரு வருஷமும் அவருடைய நினைவு கூறுதலின் நாள்ல கம்பல்சரி செய்யணுங்கிறதுக்காகத்தான் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்ட நம்ம இதை தொடர்ந்து செய்து வருகிறோம்.
அதுக்காக ஆர்வம் காட்டுறோம். ஓகே, என்னன்னா நம்முடைய பரமபிதா செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்ன இருக்குன்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். அப்ப தேவன் எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டாலும் அதுல தெய்வீக திட்டத்தினுடைய நிழல் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அப்ப இந்த பஸ்காவினுடைய விஷயங்கள் கூட ஒரு நிழல் அங்க மறைஞ்சிருக்கிறதுனாலதான் புது சிருஷ்டிகள் என்ன பண்றாங்கன்னா இதை கொண்டாடுவதற்கு ஆர்வம் என்ன பண்றாங்கன்னா காண்பிக்கிறாங்க. சகோதரர்
சகோதரர், ஏதேனும் நடக்கப்பட்ட அந்த ஒரு பாவமானது உள்ள வந்தது மரணம், இந்த மரணத்திலிருந்து மனுஷன் காக்கப்படும்படிக்காக மீட்கப்படும்படிக்காக ஏற்படுத்தக்கூடிய முதல் ஒரு பஸ்கா, ஆரம்ப பஸ்கா. இந்த பஸ்கால் வந்து பழுது இல்லாத ஆட்டுக்குட்டி, அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அடையாளமா கொடுக்கிறாரு, ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார், பழுது இல்லாத ஆட்டுக்குட்டி. இங்க வந்து நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஜீவித்த அவருடைய பலியில வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தையே வந்து அங்க வந்து அதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நம் கிராபோஜனத்துல அன்னைக்கு ஒரு அந்த ஒரு கருத்தை நினைவு இருந்தாலும் தலைமுறை தலைமுறை தோறும் அவர் இந்த சந்ததி இந்த பூமியில வரணும், அந்த கீழ்ப்படியில இருந்து சந்ததி இந்த பூமியில வருவதற்காக அந்த அடையாளமா கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்து கர்த்தரா ஏத்து கொடுத்து நிஜமாக இங்க கொடுத்துட்டாரு. அதே வந்து இப்பொழுது சபைக்கு சுத்த இருதயம் உள்ளவராக இருக்கும்படிக்காக இந்த நாள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் தலைமுறையை இப்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஆயத்தப்படுறதுக்காக அந்த ஒரு காரியத்தில் போயிட்டு இருக்கிறது அடையாளம் பெரு.
மாம்சீக இஸ்ரேலருக்கு நடந்த எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு முன்மாதிரியான பாடம் இருக்குது.
வசனம் ஏதாவது கோட் பண்ண முடியுமா?
ஆமா,
ஒன்னு குறிஞ்சியர் 10:11.
முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம்
படி இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அது நிழல். ஆனா இன்னைக்கு கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்புல கூட என்ன இருக்குன்னா இந்த விஷயங்கள் பதிவாயிருக்கு. அதனாலதான் புது சிருஷ்டிகளாகிய நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதை அங்க செய்யறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறோம். சோ பேஜ் நம்பர் 608 அந்த முதல் பகுதி தான் இதுக்குரிய ஒரு பதில். இப்ப நம்ம மூன்றாவது ஒரு கேள்விக்கு நம்ம கடந்து செல்லலாம். எக்ஸ்பிளைன் தி ஆன்டிடிபிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பாஸ்ஓவர் இன் ஈஜிப்ட் ஆஸ் ரிலேட்டட் டு மேன்கைண்ட் இன் ஜெனரல். அப்படின்னா பொதுவான மனுக்குலத்திற்கும் எகிப்தின் பஸ்காவுக்கும் உள்ள தொடர்பின் நிஜமான முக்கியத்துவத்தை விளக்கவும். இதுதான் கேள்வி. பொதுவான மனுக்குலத்திற்கும் எகிப்தின் பஸ்காவுக்கும் உள்ள தொடர்பின் நிஜமான முக்கியத்துவத்தை விளக்கவும். இதுதான் அதற்குரிய ஒரு கேள்வி. இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறப்போ பேஜ் நம்பர் 458 இது அந்த ஆன்சர் இருக்கக்கூடிய இடம். தமிழ்ல நம்ம பார்க்கிறப்போ 608 பேஜ் நம்பர்ல அந்த பேரால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேரா பேரான்னு சொல்றது இந்த ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி அங்க ஸ்டார்ட் பண்ணி 609 எங்க முடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா எண்டு வரைக்கும் இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவதில்லை அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் மூன்றாவது கேள்விக்குண்டான பதில் மறைந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய பகுதி. சோ இது அந்த பிரைன் கொஸ்டின் இருந்து நம்ம கொடுத்துட்டா படிச்சுட்டு வர்றது வசதியா இருக்கும். அது கொடுக்காதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்றோம். வரும் காலங்களில் கண்டிப்பா அதை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். சோ இப்ப நீங்க படிச்சிருக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவான மனுக்குலத்திற்கும் எகிப்தின் பஸ்காவுக்கும் உள்ள தொடர்பின் நிஜமான முக்கியத்துவத்தை விளக்கவும்.
ஆயிர வருட அரசாட்சியினுடைய முடிவில் வரைக்கும் ஜனங்கள் வந்து தேவனுடைய ஜனங்களாக மாறி வருவாங்க அப்படிங்கறத நிழல்
சரிங்க
அது நிழலா கொடுத்திருக்கு. இந்த ஆயிர வருடத்துடைய கடைசி வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் இதுல நிழலாக உலக ஜனங்களுக்கு
ஆயிர வருட
இறுதியில்
இறுதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இது ஒரு சம்பவங்கள் நிலவா இருக்கு. ஓகே, சரி. உங்களுடைய சகோதரருக்கு நன்றி.
எகிப்தி மக்களை மோசை வந்து வந்து செலக்ட் பண்ணாரு. சரி, உலகத்தின் மனுக்குளத்தை திருப்பி உயிர்படுத்தாங்க இதுபடியா கொடுக்கணும்னு ஒரு கட்டளையா இருக்கு.
ஓகே, சரி. அப்புறம்
பொதுவான மனு குடுத்திருக்கும்.
புக் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே,
பொதுவான மனுக்குளத்திற்கும் எகிப்தின் உள்ள தொடர்பின் முக்கியத்துவம்
கேட்டிருக்கீங்க. விளக்கம்,
இப்ப வந்து மனுக்குளம் வந்து ஆதாமினால் செஞ்ச பாவத்தினால மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்களால சொந்தமா அவங்களால அந்த பாவத்தில இருந்தோ மரணத்துல இருந்தோ வெளியே வர முடியல. அதே மாதிரி அந்த பஸ்கா அந்த பழைய ஏற்பாட்டுக்காக நடந்த எகிப்துல நடந்த விஷயம் கூட அங்க மக்கள் எல்லாம் வந்து அடிமைத்தனத்துல போயிட்டாங்க யோசேப்பு காலத்துல. அப்ப அவங்கனால அவங்களோட சொந்த காலத்தினால அங்கிருந்து விடுதலையாக்க முடியல. அந்த அவங்க அடிமைகளா இருந்து அங்கே அவங்களோட வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தேவன் வந்து அவங்களுக்கு மோசை அழைச்சு விடுதலை பண்ணி அந்த எகிப்துல இருந்து வெளியே வரும்போது அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவங்க வெளியே வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல மனுக்குளத்துக்கு கூட பாவத்துல இருந்து வெளியே வர முடியாம மரணத்துல அந்த பயத்துல இருக்கிறவங்களை தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா அவர் அந்த பஸ்கா எப்படி ஆடு அடிக்கப்பட்டதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் அடிக்கப்பட்டு அந்த பலியின் மீட்பினால மனுக்குளம் அந்த 1000 வருஷ முடிவு வரைக்கும் மீட்கப்பட போறாங்க. அதுதான் இது அடையாளப்படுத்து.
சரி சார், வேற ஏதாவது கருத்துக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி நம்ம பண்ணிக்கலாம். அந்த நிழலான மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறார்கள்?
அது
கரெக்டா நீங்க சொல்லணும். அதான் நம்ம கேள்வி, அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறார்கள்? சொல்லுங்க சார்.
இந்த நிழல் பொருள் முக்கியத்துவம் கேட்டீங்க, கொஸ்டின் அதுக்கான பதில் என்னன்னா, மாம்சீக மனிதர்களுக்கு புரியாத சில விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு ஆவியில வெளிப்படுத்திருக்க. பழைய ஏற்பாடு நடந்த சில சம்பவங்கள், பார்வோன் அவருக்கு கீழே அடிமைகளா இருந்த எபிரேயர்கள் அவங்க வெளியே வரதுல என்ன அடையாளமா இருக்குன்னா, செங்கடல் கடந்து போறதற்கான விஷயங்கள் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு. பார்வோன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரியே பிசாசு. பார்வோனும் அவரை சேர்ந்த ஊழியக்காரர்கள் வந்து அக்கலா யாருக்கு குறிக்கிறதுன்னா விழுந்து போன தூதர்கள். சோ இவங்க மத்தியில எப்படி தேவன் ஆச்சரிய விதமா எதிரியர்கள் வெளியே கொண்டு வராரோ அந்த விஷயத்துல இருந்து, அது போல இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளோட ஆள்குரிய சிஷ்யர்களா இருக்கிற நம்மள கூட என்ன பண்றாருன்னா வெளியே கொண்டு வராரு.
சோ இந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பிரதர் சொல்லக்கூடிய
வெளியே கொண்டு வராரு. சோ வெளியே கொண்டு வரும்போது செங்கல் செங்கல் எது குறிக்கிறதுன்னா செகண்ட் டெத்தோட அடையாளங்கள்ல போயிட்டு இருக்கு. சோ புதிய சிஸ்டம்ல நம்ம ஒரு வேலை உண்மையாலுமே தேர்வானோம் அப்படின்னா அந்த கடலை நம்ம கடப்போம். அப்படி இல்லாட்டியே அதுல என்ன சொல்றது, நம்ம பின்னாடியே துரத்திட்டு வர சாத்தானும் அவனோட சேனைகள் என்ன பண்றாங்க, அதுல அவங்களோட முடிவு, அது நம்மளுடைய மில்லினியல் ஏஜோட முடிவு காட்டிட்டு இருக்க அந்த விஷயங்கள். அதுதான் அடையாளங்கள் அங்க போயிட்டு இருக்க. நீங்க கேட்ட முக்கியத்துவத்தின் அடையாளம், பழைய ஏற்பாட்டோட காரியங்கள்ல பார்வோன் கிட்ட வெளியே வர காரியங்களோட முடிஞ்சிருக்கு. ஆனா அதை விட ஒரு கிராண்டர் இமேஜ் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு நிலையான காரியம் அவங்க வெளியே வந்தது. சோ நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட 600,000 புருஷர்கள் மற்றும் மற்ற ஜனங்கள் கிராஸ் பண்ணி வந்தாங்க. ஆனா அதோட விடுதலை காட்டுல இப்ப நம்மளுக்கு இருக்கிறது ஒரு கிராண்டரான பிளான். தேவன் வச்சிருக்கிறது. ஏன்னா உலகத்தின் முழு மனு குலத்திற்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்கான நிர்வாண விஷயங்கள் வந்து அவங்க அந்த செங்கடல் கடக்கிற வரைக்கும் இருக்கிற காரியங்கள்ல போயிட்டு இருக்கு. அதுதான் நீங்க கேட்ட நிழலுக்கான முக்கியத்துவம்.
வேற ஏதாவது அந்த பகுதியில் மைக்கு மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்டே அதை கொடுத்துட்டு இருக்க.
இதுல குறிப்பாக நிழல் பொருள் தெரிவது முக்கியம் இல்ல, அது கூட ஒரு பார்ட் தான். பட் முழுமையான இன்னொரு மறைபொருள் நம்ம தெரியாத சொல்ல முடியாது. மாறாக சொல்ல வந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். நிழல் பொருள் ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஆனாலும் இந்த முழு உலகத்தினுடைய ஒரு மீட்புக்காக பாவம் மற்றும் மரணத்திற்கு விடுதலை ஆகணும் அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யமே முடியாத இருக்கு. அதுல குறிப்பாக கர்த்தர் மாத்திரம் இந்த பஸ்கால பக்கப்படாம குறிப்பா நம்மளுக்கும் அதுல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப கர்த்தருடனே கூட நாமும் சபையாக இணைந்து அந்த ஆளுநர் இருக்கும் போது மட்டுமே அந்த மீடியேட்டர் செய்யும்போது புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது அப்ப உலகத்தின் அத்தனை கோடி ஜனங்களுக்கும் எப்படி அந்த செங்கடல இருந்து அந்த இடங்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அது போல உலகத்தின் ராஜாங்களும் காக்கப்படுவார்கள்தான் இது ஒரு அடையாளம் இருக்கு.
பாருங்க, அப்போ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் இருந்தது போலயே மனுக்குலத்துக்கும் எங்க இருக்குன்னா இந்த விஷயங்கள் இருக்கு. அதுவும் விசேஷமாக அந்த சபைக்குரிய ஜனங்கள் மத்தியிலையும் அது இருக்கு. ஆனா என்ன விஷயங்கள் அங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இரண்டாம் மரணத்தினால இந்த ஜனங்கள் என்ன பண்றது, சேதம் அடைவதில்ல. அது தேவனுடைய ஜனங்கள் அங்க சேதம் அடைவதில்ல சொல்றாரு. வேற ஏதாவது கருத்துக்கள் வேற ஏதாவது சொல்றீங்களா? பாருங்க பிரதர், இங்க சீக்கிரம் கொடுங்க பிரதர்.
இந்த தமிழ் வாழ்வுல 690வது பேஜ்ல மிடில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குங்க பிரதர், தெய்வீக உதவி இல்லாமல் மனுகுலமானது சக்தி அற்றதே. ஒரு சிலர் மிகவும் பாடுபட்டு ஏதோ ஒன்றை சாதித்து விடுகிறார்கள், ஆனால் ஒருவரும் இலவசமாய் பெறுவார்களை. எனக்கு புரியல.
சாதித்த மாதிரி இருக்கப்பட்டு முடியறது, அது தெய்வீக உதவி. அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்க, அது கர்த்தருடைய கிருபை பற்றி தான் சொல்றாரு. ஏன்னா தெய்வீக உதவி அப்படின்றது வந்துட்டு கர்த்தர்னால மாத்திரம் தான் என்ன பண்ணணும், ஒட்டுமொத்த ஜனங்களையும் மீட்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் முடியும். இது அவருடைய தெய்வீக திட்டம். அதாவது சாதிச்ச மாதிரி நினைக்கலாம், ஒரு சிலர் சாதிச்ச மாதிரி நினைக்கலாம். ஆனா என்னன்னா இலவசமா என்ன பண்ண முடியாது கேட்டீங்க, பண்ண முடியாது அப்படின்னா அந்த தெய்வீக உதவி இல்லாமல் யாரும் அந்த விஷயங்களை பண்ண முடியாது.
ஏதாவது ஒருத்தர் சாதிச்சா கூட அதை நாங்கள்
தெய்வீக உதவி கண்டிப்பா வேணும். அதான்
அதிகாரம் அவருக்கு ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா அவருடைய பலன்
கண்டிப்பா.
அது வந்து தெய்வீக உதவி தான். அது அவர் மறந்துட்டு ஒரு முறை தப்பா அவர் பேசும்போது கூட அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா
தண்டனை.
இது கூட எனக்கு உதாரணமா.
தெய்வீக உதவி அது இல்லாம யாரும் ஒழுங்கா பண்ண முடியாது.
பிரதர், அந்த இலவசமாயின் வருதுங்கிறது அவர் சொன்னதுல, அது கூட நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய விலைக்கிரியம் இல்லாம நம்ம அதை வாங்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அர்த்தம் கூட வருதுல்ல பிரதர், கரெக்டா தெரியல நான் சொல்றது. இலவசமாயின் சொல்லி வருதுல்ல பிரதர், அந்த அவர் சொன்னதுல அதுல வந்து நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய விலைக்கிரியம் இல்லாம அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுதான்
கேக்குறேன். வேற ஏதாவது சொல்றது கொடுக்குறீங்களா?
பிரதர் கேட்டு கொண்டு வந்து
சொல்லுங்க.
யாருமே வந்து இலவசமாய் அப்படின்ட்டு தமிழ் வாங்க இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல போய் பார்த்தோம்னா பட் நன் கெட் ஃப்ரீ. ஃப்ரீனா நம்ம ஃப்ரீடம், யாருமே வந்து விடுதலை ஆகுறதில்ல. நிறைய பேர் இதுக்காக பிரயாசப்படுறாங்க, ஆனா அதன் மூலமா யாரும் வந்து விடுதலை ஆகுறதில்லன்னு நம்ம எழுதணும். இலவசம்ங்கிற வார்த்தைக்கு வந்து அங்க ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ஃப்ரீன்னா நம்ம வந்து
ஃப்ரீடம், நன்கெட் ஃப்ரீனா யாருமே வந்து விடுதலையாகிறது இல்ல, அப்படித்தான் நம்ம எழுதணும். இலவசம்ங்கிற வார்த்தை வந்து அவ்வளவு பொருந்தி வர்றதில்ல.
தமிழ்
பண்ணிட்டு ஒரு வாய்ப்புமே அதிகாரத்தில் அவர்களை நான் பாதாளத்தினுடைய வல்லமைக்கு நீங்களாக்கி நிற்பேன் அப்படின்ட்டு தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்த ஒரு நிறைவேறுதல் தான் நமக்கு இப்போ கத்திரேசு ரேன்சம்ல வந்து நமக்கு பலியாக மறைச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு பாக்குறோம். அது ஒரு டிவைன் எய்ட் இல்லாம யாருமே வந்து மேல வர முடியாது. அதனால நன்கெட் யாருமே விடுதலையாக முடியாது. யாரு பிரயாசம் எடுத்தாலும் தேவன் ஒரு உதவி செய்யாம
சகோதரர்
சொன்னது போலதான் ரொம்ப தெளிவாக அதே போலதான் சொன்னது. அதுல குறிப்பாக பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இந்த ஒரு முடிவெடுக்கலன்னா யாருமே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்க முடியாது. அதே நேரத்துல தன்னுடைய ஒரே தருணம் தீர்வு கூட எடுக்கிறது பிதாவாகிய தேவனே இருக்கிறாரு. அதுல கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பி இவ்வளவா உலகத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அத்தனை கோடி ஜனங்களுக்கும் மீட்பு அல்லது பாவம் மரணத்திலிருந்து விடுதலை தரணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு இல்லாம எந்த ஒரு மனுஷனால எந்த பிரயாசங்கள் எடுத்தா கூட ஒருவனும் தன் சகோதரன் காக்கப்படும் மணிக்கு ஒருவனும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் முடியாது, அதை காக்கவும் முடியாது என்று நம்ம பார்க்கிறோம்.
வேற சகோதரிகள் மத்தியில் இப்போ மூன்று கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மூன்று கேள்விகள்ல இந்த மூணாவது கேள்வியினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ அது ஒட்டுமொத்த அனுகுணமும் அவங்க படக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் இந்த விஷயத்திலிருந்து அது தெய்வீக உதவி இல்லாமல் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னு தெரியல. மீண்டும் தன்னுடைய ஜீவனுக்குள்ள வருவனுக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இல்ல. அப்ப இதெல்லாம் அந்த எகிப்தில் நடந்த பச்சாவிலேயே என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க நிழலான விஷயங்கள் அங்க மறைஞ்சிருக்கிறது இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம நான்காவது உரிய கேள்விக்கு நம்ம போயிடலாம். நான்காவது கேள்வி நம்ம பார்க்கிறோம். டிஸ்கிரைப் த பெக்யூலியர் பொசிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்பார்ன் இன் தட் டைம். நிழலில் முதற் பேரானவர்களுக்கு உண்டான விசேஷித்த நிலையை விவரிக்கவும். இதுதான் நான்காவது கேள்வி. நிழலில் முதற் பேரானவர்களுக்கு உண்டான விசேஷித்த நிலையை விவரிக்கவும். இது சொல்ல முடியல. அந்த ஃபர்ஸ்ட் பான்ஸுக்கு உண்டான விசேஷித்த நிலை
கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். அதாவது இந்த முதற்பேரானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதி என்ன அப்படின்னா, விசேஷம் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த ஆடு பதக்கத்தினாலும் இருக்குது. அதை எடுத்து முதலாவது அவங்க செய்ய வேண்டியதுன்னா அந்த ரத்தத்தை எடுத்து நிலவுக்காக அதை கூட்டணும். சங்காரக்காரன் வரும்போது அதை பார்த்து கடந்து கொள்வார். அதனுடைய அடிப்படையில அவர்கள் கண்டிப்பா அதை செய்யும் போது அந்த முதற் பலன்கள் காப்பாற்றப்பட்டதன் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு அந்த ஒரு காக்கப்படுகிற வாய்ப்பு அங்க இருக்குது. அதே விஷயம் எகிப்து தேசத்துல பார்க்கும்போது பார்வனும் அவங்களுடைய தேசத்தாருக்கும் அது நடக்கவில்லை. காரணம் என்னன்னா அந்த ரத்தத்தை அவர்கள் வந்து பூசவில்லை. ரெண்டாவது இவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது அதுல சில திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. பூசுறது மட்டுமல்ல, உள்ள அந்த ஆட்டை வந்து அவங்க தண்ணியிலையோ அதை வந்து வேக வைக்காம சுட்டு தான் சாப்பிடணும். கூட அவங்க வந்து அந்த கசப்பான கீரைகளை அவங்க சாப்பிடணும். அப்புறம் ட்ரெஸ் போடணும், ஒரு போல அப்புறம் கையில கடிதம், இதெல்லாம் வந்து நிழல்ல அருமையா காமிச்சிருக்குது. அதனுடைய விவரங்கள் தான் இன்னைக்கு நம்ம அதை செய்யிருக்கோம். இதை பத்தி அவங்க பவுல் நிறுவனத்துல அந்த பதிமூன்றாம் அதிகாரத்துல அதை வந்து சொல்லுகிறது. நம்ம
பொதுவான மீட்ல உங்களுக்கு ஒரு விசேஷமான வேலை இருக்குது. இந்த முதற்பேரானவர்களுக்கு அந்த விசேஷமான வேலையை செய்வதற்காக அவங்க பிரித்தெடுக்கப்பட்டு லேவி கோத்திரத்துக்கு அடையாளமா இருக்காங்க. அவங்க எப்படி லேவி கோத்திரம்?
அடுத்த கேள்விக்கு உண்டான பதில் சிஸ்டர், நீங்க சொன்ன விஷயங்கள் அடுத்த கேள்விக்கு உண்டான பகுதி. நான் கேட்கறது மறுபடியும் அந்த கேள்வியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிழலில் முதற்பேரானவர்களுக்கு உண்டான விசேஷித்த நிலையை விவரிக்கும், இதுதான் கேள்வி. இதுல நீங்க லேவி இதெல்லாம் வருது, அந்த ஒரு விளக்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 610 அந்த சொல்ற அந்த மேலே சொல்லப்பட்டது பொதுவான விளக்கம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பேஜஸ் பத்தி பேசுற. நெக்ஸ்ட் அவர் என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதி வேணா நம்ம வாசிக்கலாம். அது பொதுவான மனுக்குலத்தை குறிப்பிடப்படவில்லை. சோ அந்த மேல பார்த்த விஷயங்கள் பொதுவான மனுக்குலத்தினுடைய விஷயங்களுக்கு அதை பாக்குறதே இல்லை அப்படிங்கிற. அப்ப இம்பார்ட்டன்ஸ் எங்க வருது அப்படின்னா, அவர்கள் பாவம் மரணம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் உள்ள விசேஷமான வகுப்பினராக முதற்பேரானவர்களையே குறிப்பிட்டது. அப்ப நம்முடைய கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், முதற்பேரானவர்களுக்கு உண்டான விசேஷித்த நிலையை விவரிக்கவும் அப்படின்னா இதுதான் அங்க சொல்லிட்டு இருக்க. அந்த புது சிருஷ்டிகை பத்தி பேசுறா, ஏன்னா அங்க பின்னாடி என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம பண்ண வேண்டியதா போதும் இப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த புது சிருஷ்டி இவர்கள் பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கூடிய சர்வசங்கமாகிய சபை, இவங்களுக்காகத்தான் அந்த விஷயங்களை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அது நடந்துச்சு. அப்படி நடக்குது அப்படின்னா அந்த முதற்பேரானவர்களுக்கு ஈஜிப்ட்லயே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. ஆனா மற்ற ஜனங்களுக்கு இல்ல அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த விதமான சோதனை இல்ல. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல ஒரு விசேஷமான சோதனையின் மத்தியில அந்த ஃபர்ஸ்ட் பான்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிக்கிறாங்க. நம்ம இவங்க அங்க நின்று அங்க சக்சஸ் பண்றப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அங்க மீண்டும் ஒட்டுமொத்த ஜனங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பகுதியில நமக்கு எகிப்தாகிய இந்த உலகத்திலேயே என்ன இருக்குமோ, இப்பவே நமக்கு அந்த சோதனைகளை தேவன் விசேஷமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுமதிச்சிருக்காரு. இதெல்லாமே சொல்றாரு. அது இல்லாம மனுக்குலம் இந்த மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டிகள் அந்த ராஜ்யத்துக்குரிய தகுதியை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த விசேஷமான அந்த சோதனை பாருங்க, அந்த பேஜில் நம்ம படிக்கிறோம். நிழலில் முதற்பேரானவர்கள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள். அவர்கள் தான் சுதந்திரவாதிகள். அதே போல அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னதாகவே ஒரு விசேஷமான பரிசுக்கு அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் உட்படுத்தப்பட்டதிலும் ஒரு விசேஷமான இடம் அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, அந்த விசேஷம் என்ன அப்படின்னு கேட்கறதுல அந்த சோதனைக்கு உட்படக்கூடிய விஷயத்தை தான் ஹைலைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பகுதியில் நம்ம பார்க்கிறப்போ, எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே அவர்கள் மரணத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மேலும் யாத்திரையின் போது இந்த முதற்பேரானவர்கள் அதில் ஒரு விசேஷமான இடத்தை பெற்றிருந்தார்கள். பொதுவான மீட்பில் அவர்கள் விசேஷமான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. பொதுவான ஒரு மீட்பு இருக்குது அப்படின்னா அதுல விசேஷமான வேலையை யார் செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பான் செய்ய வேண்டியிருந்தது, முதற்பேரானவர்கள் செய்ய வேண்டியது. இதெல்லாம் அவர்களுக்குரிய ஒரு விசேஷித்த நிலை பத்தி பேசுறேன். விசேஷ நிலை என்னன்னா இது மாத்திரம் என்ன பண்ணணும்னா சொல்லணும். கேள்வி கேள்விக்குண்டான பதில் தான் இந்த விஷயங்கள் மாத்திரம் அங்க வச்சா அது பிரயோஜனமாக இருக்கும். வேற ஏதாவது பகுதிகள் நம்ம வேணும்னா நீங்க பேஜ் நம்பர் அந்த 610 இருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் பேராதான் 4வது கேள்விக்குண்டான ஒரு பதில். இப்போ 5வது கேள்விக்கு நம்ம போலாம். சோ ஹவு த ஆன்டிடைப் இஸ் ஃபவுண்ட் இன் த சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். So, how the antitype is found in the church of the firstborn? முதற்பேரானவர்களின் சபையின் பொருளானது எவ்வாறு கண்டுகொள்ளப்பட்டது என்பதை காண்பிக்கும். முதற்பேரானவர்களின் சபையின் பொருளானது எவ்வாறு கண்டுகொள்ளப்பட்டது என்பதை காண்பிக்கும். So, how the antitype is found in the church of the firstborn? பேஜ் நம்பர் இங்கிலீஷ்ல நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 459 பேரா 2 இதற்குரிய ஒரு பதில் இருக்கும். தமிழ்ல நீங்க பார்க்கறது என்னன்னா, பேஜ் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா 610 அந்த செகண்ட் பேரா, இந்த கோத்திரம் அப்படின்னு தொடங்கி அது எது வரைக்கும் போகும் கேட்டீங்கன்னா 611 கடைசிக்கு முன்ன வரைக்கும் போகும். கடைசி ரெண்டு லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த ஒரு கேள்விக்கு உண்டான பதில் போகும். இந்த விதத்துலதான் அந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும். பொதுவா நம்ம படிச்சுட்டு நம்ம சொல்றது இல்ல. சோ இப்ப நீங்க இப்ப இந்த கேள்வியை நம்ம மீண்டும் நம்ம சொல்றோம். முதற்பேறானவர்களின் சபையின் பொருளானது எவ்வாறு கண்டுகொள்ளப்பட்டது என்பதை காண்பிக்கும். கேள்வியே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா இதனுடைய பகுதிகளை நம்ம படிக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது நம்முடைய முதல் முயற்சியில காட்டிக்கு சில விஷயங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 6101 இருக்கக்கூடிய பகுதியை நீங்க வாசிக்கலாம். இந்த கோத்திரம் அப்படிங்கிற இடத்துல துவக்கி அங்க வரக்கூடிய பகுதிகள் நீங்க வாசிக்கலாம்.
இந்த கோத்திரம் அல்லது லேவி வீட்டார் என்பது விசுவாச வீட்டாருக்கு தெளிவான அடையாளமாக இருக்கிறது. இது அடுத்தபடியாக ஆயத்தமாக்கப்படுகிறது.
ஒரு பாயிண்ட் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த லேவி கோத்திரம் அது விசுவாச வீட்டாருக்கு ஒரு தெளிவான அடையாளம். நெக்ஸ்ட் பேஜ் வாரு இந்த லேவி கோத்திரத்திலிருந்து அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. கண்டிப்பா
இது அடுத்தபடியாக ஆயத்தமாக்கப்படுகிற ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. இது சகோதரர்களுக்காக பூலோக காரியங்களில் உள்ள சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கிறது.
இதெல்லாம் முக்கியத்துவம். அந்த லேவியிலிருந்து ஆசாரியர் வர்றாருன்னா நெக்ஸ்ட் அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் பத்தி பேசுற படிங்க சிஸ்டர்.
மேலும் இதுதான் உண்மையிலேயே மெல்ல மெல்ல ராஜரீக ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும். இதன் பிரதான ஆசாரியராக ஆண்டவர் இருப்பார். இது 1000 வருட யுகத்தின் போது உலகத்திற்கு போதித்து அதை ஆட்சி செய்து ஆசீர்வதிக்கும். எகிப்தில் உள்ள இஸ்ரவேலின் முதற் பேரானவர்கள் மரணத்திற்கு பாத்திரமாக இருந்தார்கள். ஆனால் மரணம் அவர்களை கடந்து சென்றது, அதிலிருந்து தப்பினார்கள். உலகத்தில் உள்ள சுதந்திரத்தை இழந்து ஆசாரியத்துவத்தை பெற்றுக் கொண்டார்கள்.
இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அந்த சுதந்திரத்தை இழந்துதான் அது என்ன பண்றாங்கன்னா ஆசாரியத்துவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்புறம்
ஆகவே தற்காலத்திய முதற் பேரானவர்களின் மெய்யான சபை இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரமாக உள்ளது.
இது எச்சரிப்பு.
எஞ்சியுள்ள மனு குலத்திற்கு முன்னதாகவே நித்திய வாழ்வுக்கு அல்லது நித்திய மரணத்திற்கான அவர்களுடைய பரீட்சையை அல்லது சோதனையை அடைந்து மரணத்திலிருந்து மீட்பரின் ரத்தம் மற்றும் மரணத்தின் புண்ணியத்தால் ஜீவனுக்குள் கடந்து செல்கிறார்கள். அவர்களுடைய ஆண்டவரின் கிருபையில் பங்குள்ளவர்களாகி அவர்களுடைய பூலோக சுதந்திரத்தை, பூலோகத்தில் உள்ள பங்கை, பூலோக வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து அல்லது பலியாக செலுத்தி பரலோகத்தையும் அதன் பரிபூரண ஜீவனையும் அடைகிறார்கள்.
இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்க பிரதரங்க பேசுவார். அதாவது அந்த பூலோக காரியங்களில் பாருங்க அந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க சார்.
அவர்களுடைய பூலோக சுதந்திரத்தை, பூலோகத்தில் உள்ள பங்கை, பூலோக வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து அல்லது பலியாக செலுத்தி பரலோகத்தையும் அதன் பரிபூர்ண ஜீவனையும் அடைகிறார்கள். இப்படியாக புது சிஷ்டியான முதற் பேரானவர்களின் சபை எல்லா மனிதரை போன்றும் செத்து பூலோக காரியங்களில் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இழப்பது போலவும் துறப்பது போலவும் காணப்பட்டாலும், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை புரிந்து கொள்ளாவிட்டாலும், இவர்கள் மேல் மரணம் கடந்து சென்றது அல்லது மரணத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள். மேலும் ராஜரீக ஆசாரியர்களாக தங்களுடைய பிரதான ஆசாரியனான இயேசுவோடு கூட மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் பங்குள்ளவர்கள் ஆவார்கள். இவர்கள் இந்த கடந்து போகுதல் சுவிசேஷ யுகத்தில் இரவு நேரத்தில் நடைபெறுகிறது. 1000 வருட காலை விடிவதற்கு முன்னால் அதன் நீரின் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் நடைபெறுகிறது. இவர்கள் ஆண்டவரின் சேனைகளின்
அதாவது இயேசுவோடு கூட மகிமையில் கனத்திலும் அழியாமையிலும் பங்குள்ளவர்கள் ஆவார்கள். இவர்களின் இந்த கடந்து போகுதல் சுவிசேஷ யுகத்தினுடைய இரவு நேரத்தில் நடைபெறுகிறது. 1000 வருட காலை விடுவதற்கு முன்னால் அதன் நீதியின் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் நடைபெறுகிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. யாருங்க?
இந்த வரிகள் என்ன சுபாவம் உள்ள மனிதன் இதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவர்கள் மேல் மரணம் கடந்து சென்றது. இவர்கள் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். இந்த மரணத்தில் மீட்கப்பட்டார்கள் பாவம் சாபம் அதாவது முதல் பேரானவர்களை மட்டுமே இது குறிக்குது. அதே டைம்ல இங்க பாத்தீங்கன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு இது காரணமாக இருக்குது.
ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு
முதற்பேரானவர்கள் கடந்து போறத ஜென்மஸ்வாவம் உள்ள மனிதன் உணர மாட்டான். அந்த பாயிண்ட் சொல்றாங்க முதற்பேரானவர்கள் கடந்து போறாங்க, இதை கடந்து போறது ஜென்மஸ்வாவ மனுஷனுக்கு தெரியுது இல்ல. அந்த பாயிண்ட் சொல்றாரு
புது சிஷ்டிகளுடைய பலி அது அவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி சொல்லுவாரு. அந்த விஷயம் வந்து ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா நாம வந்து அதை கடைபிடிப்போம்.
வேற விஷயங்கள் ஒரு பேஜ் நீங்க முடிச்சிருங்க.
இவர்கள் ஆண்டவரின் சேனைகளின் தலைவர்களாக இருந்து பாவம் சாத்தான் என்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார்கள். இது எப்படி அப்போஸ்தலரின் கூற்றோடு ஒத்திருக்கிறது என்பதையும் கவனியுங்கள். ரோமர் 8:22-19 சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் மகிமைக்கும் கணத்திற்கும் அழியாமைக்கும் முதற் பேரானவர்களின் சபை முழுமையாக கடந்து போவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது.
இதுவரைக்கும் தான் அந்த 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க மறைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு முதற் பேரானவர்களுடைய சபையின் பொருளானது எவ்வாறு கண்டுகொள்ளப்பட்டது என்பதை காண்பிக்கவும் அப்படின்னா அவர்கள் அந்த லேவி கோத்திரத்துல துவங்கி ஆசாரிகளா வந்து அவங்க என்னென்ன லாக் பண்ணி அந்த அருமையான ஒரு சுதந்திரத்தை அங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த ஒரு கேள்விக்கு உண்டான பதில் அங்க மறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம எவ்வளவு பேஜஸ் நம்ம பாத்துக்கோம் கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்ல நம்ம பாக்குறப்போ 2, 4, 5 பேஜ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பாத்துருக்கோம். 5 கொஸ்டின் தான் அந்த 5 பேஜ் நம்ம பாத்துருக்கோம். வரக்கூடிய நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அந்த ஒரு வரக்கூடிய இன்னும் அதுல ஒரு 36 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 36 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் அடுத்த வாரம் இனி எப்ப நமக்கு இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அந்த சமயத்துக்கு 29வது தேதிங்களா அப்போ அப்ப 29வது தேதி நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 611 இருந்து இல்ல 612 இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 615 வரைக்குமே போகும். 612 இருந்து 615 வரைக்குமே அந்த 10 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கிடைச்சிடும். அது வரைக்கும் நீங்க படிச்சுக்குவாங்க 612 இருந்து 615 வரைக்கும். அதுல மாத்திரம் நீங்க படிச்சு வந்தீங்கன்னா போதும் அந்த 5 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? நிதானமா நீங்க படிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரங்கள் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம். அடுத்த வாரம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணு கேட்டீங்கன்னா முன்பாகவே நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு அதை கொஸ்டின் நம்ம கொடுத்துடணும். கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டோம்னா அது படிக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். சோ தேவன் நமக்கு ஒரு புதிய ஒரு முயற்சிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். வரும் காலங்களில் இது இன்னும் தேவனுடைய ஆவியில நம்ம ஒவ்வொருவரும் செய்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை இறக்கம் செய்வாராக. இந்த ஒரு கூட்டத்துக்கு நிறைவாக நம்ம சென்றக்கூடிய சகோதரர் வின்சென்ட் பால் அவர்கள் ஜெபிக்க இந்த ஒரு செஷன் முடிவுக்கு வரும்.
இந்த வேலை காலத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் நம்முடைய